சீல ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே சோத்திரம் 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 சோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நண்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல ஜெப வேளைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜெபத்தின் மூலமாக நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்படவும் அன்றுவரையும் உடைய சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்கிறவராயும் எங்களுக்கு செவி கொடுக்கிறவராயும் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே எங்கள் ஜெபத்துக்கு நீர் கொடுத்த பதில்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வியாதிகளிலே நீர் கொடுத்த விடுதலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலேயும் தேவையோடு இருக்கிற எல்லாரையும் உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தை கவனிப்பதற்கு ஏற்ற வருமானம் இல்லாமல் பாடுபடுகிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாதபடினாலே கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாமே ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். சரீர சுவீனத்தினாலே பலவீனத்தினாலே வேலைக்கு தொடர்ந்து போக முடியாமல் பண கஷ்டப்படுகிறவர்களை நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம். கர்த்தாமே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்நாட்களிலேயும் குழந்தைகளை தத்தெடுக்கிறவர்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தங்களுக்கு குழந்தை இல்லையே என்ற கவலையிலிருந்து பாரத்திலிருந்து நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எப்பொழுதும் தங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க வேண்டும் என்று யோசித்திருக்கிற அந்த தீர்மானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாமே அவருடைய குடும்பத்திற்கு ஏற்ற சரியான ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பற்பல விதமான காரணங்களினாலே சரீர வேதனையிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கைகளிலே கால்களிலே வேதனையோடு இருக்கிறவர்கள், முதுகு வேதனைகளோடு இருக்கிறவர்கள், நெஞ்சு வேதனையோடு இருக்கிறவர்கள், அடிக்கடி தலைவலி வருகிறதே என்று துக்கத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. யார் யாருக்கு என்னென்ன காரணத்தினாலே இந்த பலவீனங்கள் வருகிறதோ கர்த்தரதை பொறுப்படுத்து அவர்களை தொட்டு உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வேதனைகள் எல்லாம் நீங்கி அன்றுவரை பலப்பட நீர் உதவி செய்தும் உட்கொள்ளு ஆகாரத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே இந்த நாட்களிலேயும் உமை ஏற்றுக்கொண்டு உமையிலே மகிழ்ந்து கழிகூர்ந்திருக்கிற பிள்ளைகள் சாட்சி சொல்ல தயங்குகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அப்படிப்பட்டவர்களுக்கு நீரே உம்முடைய தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஊழியர்களும் கூட பல சூழ்நிலைகளிலே பற்பலமான பயங்களினாலே ஆட்கொள்ளப்பட்டு சாட்சி பகர தயங்கியதை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாமே ஒவ்வொருவருக்கும் தேவையான உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றவர்களாக வல்லமையுள்ள சாட்சிகளாக ஜீவிக்க நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இளைஞர்களானாலும் நடுத்தர வயதுள்ளவர்களானாலும் முதிர் வயதுள்ளவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, கர்த்தாமே அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து விவேகத்தை கொடுத்து உமக்கு விருப்பமான தீர்மானங்களை எடுக்க நீர் உதவி செய்தலும். எந்தெந்த காரியங்களை கவனித்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டுமோ ஆவியானவர் அவர்களுக்கு துணை செய்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான தீர்மானங்களை செய்துவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். அவசரப்பட்டு தீர்மானங்களை செய்துவிடாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய வசனம் அவருடைய காலுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கட்டும். இன்றைக்கும் அவர்கள் கேட்க போற வசனங்கள் மூலமாய் நீர் அவர்களோடு பேசும். அவருடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமானதை செய்ய நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்கள் தங்கள் திருமண நாட்களை கொண்டாடுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான புதிய நன்மைகளையும் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய வளர்ச்சியையும் நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் எந்த தேவையோடு கூட அவர்கள் இருந்தார்களோ, இந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு இருந்தார்களோ, அந்த தேவையை கர்த்தர் இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் மதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாமே நீர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற உடைய வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசும். இன்றைக்கும் நடைபெறுகிற எல்லா ஆராதனை வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேராக. உடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொருவரும் உடைய ஆவியின் வல்லமையாலும் உடைய ஆவியானவரின் வழிநடத்தலினாலும் உமக்காக பெரிய காரியங்களை செய்ய நிறெடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கர்த்தருக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ரோமர் மூன்றாம் அதிகாரத்திலே
6 வசனம் முதல் 20 வசனம் வரைக்கும் நாம் சிந்தித்த பொழுது, மனுக்குலத்தினுடைய உண்மையான நிலைமையை நியாயாதிபதியான தேவாதி தேவனும் பரம வைத்தியரும் விவரித்து சொன்னதை நாம் அறிந்து கொண்டோம். எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை என்பதுதான் அதன் முகவுரையும் முடிவுரையுமாகும். அது மட்டுமல்ல, இறுதியாக நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை பாவி என்ற அறிவுக்குள்ளாகவே வழிநடத்துகிறது அல்லாமல் அவனை தேவனுக்கு முன்பாக அது நீதிமானாக்குகிறதில்லை என்பதையும் சிந்தித்தோம். இப்பொழுது தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நீதியை குறித்து பவுல் சொல்கிறார். கவனிங்கள், ரோமர் 3 அதிகாரம் 21 வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. இங்கே தேவ நீதி என்று சொல்லும்பொழுது தேவன் கொடுக்கும் நீதி என்று பொருள்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதியானார். நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 30-31 வசனங்களிலேயும் நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பவுல் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லும்பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனே நமக்கு நீதியை கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. நானோ நீங்களோ கிரியை செய்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அது. அதே வேளையிலே தேவனே நமக்கு கொடுக்கும் ஒன்று. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரு நீதியை தேவனே நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இது எத்தனை பெரிய ஒரு மகிழ்ச்சியான காரியம் இல்லையா? இது நியாயப்பிரமாணத்தை விட்டு அப்பாற்பட்ட ஒரு நீதி. எதையாவது செய்வதனாலோ எதையாவது நாம் செய்யாமல் இருப்பதனாலோ நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நீதி அல்ல அது. எதையாவது என்று சொல்லும்பொழுது தேவனுடைய சட்டங்களை கூட நீங்கள் கை கொண்டு இந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்லப்போனால் தேவனுடைய கட்டளைக்கு நீங்கள் பூரணமாக கீழ்ப்படியவே முடியாது. இந்த காரணத்தினாலேதான் தேவன் நம்மை நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே ரட்சிக்கவில்லை. அரைகுறையான நிறைவை அவர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. நீங்களோ நானோ எந்த விதத்திலேயும் பூரணராக முடியாது. எனவே அவர் நம்மை நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே ரட்சிக்க முடியாது. ரோமர் 3 அதிகாரம் 21 வசனத்தின் கடைசியிலே இந்த தேவநீதி குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது என்று வாசிக்கிறோம். இது எப்படி என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மிக முக்கியமான ஒன்று ஆசரிப்பு கூடாரம். அங்கேதான் பலிகள் செலுத்தப்பட்டது. அந்த பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறதாகவே இருந்தது. சரி, தீர்க்க தரிசிகள் எப்படி இதை குறித்து சாட்சி சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அவர்கள் முன்னறிவித்தார்கள். அவருடைய மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் முன்னறிவித்தார்கள். உதாரணமாக ஏசாயா கூறிய ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்கள், ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனமும் 10 வசனமும். 6 வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். வசனம் 10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகட்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எனவே கிறிஸ்துவில் நமக்கு தேவன் கொடுக்கும் நீதியை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி கூறுகிறது. ரோமர் 3 அதிகாரம் 22 வசனம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. நம்மிலே சிலர் என்ன நினைக்கிறோம்? மிகவும் அதிகமான பாவம் செய்தவர்களை தூக்கி எடுக்கத்தான் தேவனுடைய கிருபை அவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று யோசிக்கிறோம். ஆனால் எல்லா மனிதர்களையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய கிருபை அத்தனை ஆழமாக செல்ல வேண்டியதாயிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே தேவனை விட்டு மிக மிக தூரமானவர்களாய் சென்று விட்டோம். ஒன்று, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே பூரணமாக ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அல்லது முழுவதும் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமானவர்களாய் இருக்கிறீர்கள். நம் எல்லாருக்கும் இயேசுவின் நீதி தேவையானதாய் இருக்கிறது. அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கும் விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவின் நீதியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். கடந்த காலத்து தேவ மனிதர்கள் இதை குறித்த பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். வில்லியம் கன்னிங்ஹாம் என்பவர் சொல்லும்பொழுது, நியாயப்பிரமாணத்தின் கீழே தேவன் மனிதனிடத்திலே நீதியை எதிர்பார்த்தார், கிருபையின் கீழே தேவன் மனிதனுக்கு நீதியை கொடுத்தார். மனிதனிடத்திலே தேவன் எதிர்பார்த்த நீதி எதுவோ அதுவே தேவன் மனிதனுக்கு கொடுத்த நீதியாகவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது ஆழமான ஒரு விளக்கம், ஆனால் மிக சரியான ஒன்று. பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மிடத்திலே எப்படிப்பட்ட நீதியை, நியாயத்தை, பரிசுத்தத்தை எதிர்பார்த்தாரோ அதை அவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறவராயிருக்கிறார். இது எத்தனை பெரிய ஒரு சிலாக்கியம் இல்லையா? இப்பொழுது நாம் பார்த்தது போல இந்த தேவனுடைய நீதியானது எந்த செயலின் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிறதில்லை. எந்த நல்ல காரியங்களை நாம் செய்தாலும் நமக்கு அது கிடைக்காது. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் விசுவாசிப்பதன் மூலமாகவே அந்த தேவநீதி எனக்கும் கிடைக்கிறதாய் இருக்கிறது. வசனம் 23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. பிரியமானவர்களே, தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் நீதி விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கிறது, எந்த நல்ல செயலின் மூலமாகவும் அல்ல. இயேசு கிறிஸ்துவிடத்திலே இதை குறித்து கேட்டபொழுது மிக தெளிவாக அவர் அதை கூறியிருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 6:28-29 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்துவே மிக தெளிவாக ரட்சிப்பின் மார்க்கத்தை கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய நீதியை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் விசுவாசிக்கும் விசுவாசத்தினாலே ஏதோ நன்மை இருக்கிறது என்று எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் உண்மையாக பார்க்கும்பொழுது விசுவாசிப்பது நம்முடைய ஒரு கிரியை அல்ல. நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. தேவனுடைய மனிதனாகிய ஸ்பர்ஜன் அவர்கள் சொல்லும்பொழுது, கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைக்கும் நம்பிக்கை உங்களை ரட்சிக்கவில்லை, கிறிஸ்துவே உங்களை ரட்சிக்கிறார். கிறிஸ்துவிலே உங்களுடைய மனமகிழ்ச்சி உங்களை ரட்சிக்கவில்லை, கிறிஸ்துவே உங்களை ரட்சிக்கிறார் என்று கூறியிருக்கிறார். கிறிஸ்துவிலே நீங்கள் வைக்கும் விசுவாசம் உங்களை ரட்சிக்கவில்லை. உங்கள் விசுவாசம் ஒரு கருவியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே உங்களை ரட்சிக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை ஆழமாய் உங்களுடைய மனதிலே நீங்கள் ஆணி அடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நீதியானது ஒரு வஸ்திரத்தை போல இருக்கிறது. இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு மேலே வரும் ஒன்றாய் இது இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் சொல்லும்பொழுது இது எல்லாருக்கும் தேவையான ஒன்றாய் இருக்கிறது என்பதையும் சொல்கிறார். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது இவ்வாறு கூறுவதனாலே பாவிகளிடையே வித்தியாசம் இல்லை என்று நாம் அர்த்தம் கொள்ள முடியாது. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையிலே நின்று கொண்டு சிலர் விளையாடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒருவர், நான் இப்பொழுது ஓடிப்போய் ஸ்ரீலங்காவிலே குதிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஓடி ஓடி தண்ணீருக்குள்ளே குதிக்கலாம். அப்படி குதிக்கும் பொழுது சிலர் சற்று அதிக தூரம் குதிக்கலாம், சிலர் சற்று குறைவான தூரம் குதிக்கலாம். ஆனால் எந்த ஒரு மனிதனுமே ஓடிப்போய் ஸ்ரீலங்காவுக்குள்ளே குதிக்க முடியாது. உங்களை விட நான் சற்று தூரமாக குதித்துவிட்டேன் என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் இப்படி வேறுபட்ட தூரம் குதிப்பதனாலே என்ன பயன்? யாரும் இப்படி குதித்து ஸ்ரீலங்காவுக்குள்ளே செல்ல முடியாது. சிலர் மற்றவர்களை விட பரவாயில்லை, ஆனால் உன்னை விட நான் பரவாயில்லை, என்னை விட நீ பரவாயில்லை என்று விளையாடுவது சிறுபிள்ளைத்தனம்தான். என்னுடைய சபையில் உள்ள பாதி பேரை விட நான் நல்லவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் அப்படியே இருக்கலாம், ஆனால் இந்த வித்தியாசத்திலே எந்த லாபமும் இல்லை. ஆனால் நீங்கள் தேவனுடைய மகிமைக்கு இணையாக வர முடியவில்லையே. ரோமர் 3:24 வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இங்கே இலவசமாய் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தையானது யோவான் 15:25 வசனத்திலே முகாந்திரம் இல்லாமல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இலவசமாய் அவரை பகைத்தார்கள். அதாவது எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் அவர்கள் பகைத்தார்கள். அதுபோலத்தான் இங்கேயும் எந்தவிதமான அடிப்படையும் இல்லாமல் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நம்மை நீதிமான்களாக்குகிறார். நம்மை குறித்து தேவன் விளக்கம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. நம்மை பார்த்து அவர், ஓ எவ்வளவு அருமையான ஜனங்கள், இவர்களுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. இதற்கு முந்தைய எல்லா வசனங்களிலேயும் நாம் பார்த்ததென்ன? எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனோம். நன்மை செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனாலும் எந்த ஒரு காரணமும் அடிப்படையும் இல்லாமல் இலவசமாய் முகாந்திரம் இல்லாமல் அவர் நம்மை நீதிமான்களாக்கினார். அது அவருடைய கிருபையினாலே ஆயிற்று. கிருபை என்பது தகுதியில்லாதவர்களுக்கு தேவனாலே கொடுக்கப்படும் ஈவு. அது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. அடுத்ததாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். மீட்பு எப்பொழுதும் தேவனுடைய கிருபையோடு இணைக்கப்பட்டதாயிருக்கிறது. தேவன் என்னையும் உங்களையும் ரட்சிக்க முடியும் என்பதற்கு காரணம் இயேசு நம்முடைய பாவத்தின் விலைக்கிரயத்தை செலுத்திவிட்டார். நாம் ரட்சிப்பையும் நீதிமானாக்கப்படுதலையும் பெற்றுக் கொள்வதற்காக அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். நீதிமானாக்கப்படுதல் என்பது பாவங்கள் அகற்றப்படுவதை விட அதிகமானது. இது பூரண மன்னிப்பு, அதாவது கிறிஸ்துவின் நீதியை நமக்கு அவர் தருவது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், முதலாவது ஆதாம் இருந்த நிலைமைக்கு மட்டும் நாம் மீட்டெடுக்கப்படவில்லை, இப்பொழுது கிறிஸ்துவிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய காலமாக தேவனுடைய பிள்ளைகள் என்ற கிருபையை அனுபவிக்கப் போகிறோம். தான் ஒரு மிகப்பெரிய பாவி, தன்னிடத்தில் எந்த நீதியும் இல்லை என்று ஜான் பனியன் மிகவும் உடைந்து போய்விட்டார். அப்பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஜான் பனியனை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க எனக்கு அவர் உதவி செய்த பின்னர் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்யவில்லை. என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நான் பாவியாகவே இருக்கிறேன் என்றுதான் அறிக்கை செய்தேன் என்றார். அது மட்டுமல்ல, தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாலும் அத்தனை பரிசுத்தமான கர்த்தருக்கு முன்னாலே நான் எப்படி நிற்கப் போகிறேன் என்பதை குறித்து உணர்ந்தார். இந்த பிரச்சனையோடு கூட ஒரு நாள் வயல் வழியாக அவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் அவருக்கு நினைவிற்கு வந்தது. அப்பொழுதுதான் அவருடைய அந்த பாவ பாரம் அவருடைய தோள்களை விட்டு உருண்டு ஓடியது. பிலிப்பியர் 3:9 பவுல் சொல்லும்பொழுது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் என்கிறார். எனவே நீங்கள் ஜான் பனியன் எழுதிய மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் உண்மையாகவே ஜான் பனியனுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கிறீர்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் தயவு கூர்ந்து அதை வாங்கி வாசியுங்கள். அல்லது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்களிடத்திலே கேட்டு அதை பெற்றுக் கொள்ளுங்கள். அவருடைய கிருபையினாலேயே தேவன் நம்மை ரட்சித்தார். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த கிருபை நாட்களிலேயும் இந்த ஊற்றில் இருந்துதான் ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக மரிக்கும்படியாக அனுப்பினபடியினாலே தமது கிருபையினாலே நம்மை ரட்சிக்க முடிந்தது. எபேசியர் 2:4-5 பாருங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். டாக்டர் நாவல் என்பவர் கிருபை குறித்து சொல்லும்பொழுது, தேவனுடைய கிருபை என்பது அளவிடப்பட முடியாத அன்பு, அது அளவிடப்படாத விதங்களிலே செயல்படுகிறது என்கிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பலி அளவிடப்பட முடியாத சுயாதீனம். நியாயப்பிரமாணத்தினாலே வரக்கூடிய எந்த தங்கு தடையும் அதற்கு இல்லை என்கிறார். இன்று பரிசுத்த தேவன் என்னுடைய தேவையையும் உங்களுடைய தேவையையும் சந்திக்கும்படியாக நம்மோடு இடைபடுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் இலவசமாக பரிசுத்த தேவன் ரட்சிக்கிறார் என்பதே மிக அற்புதமானது. இஸ்ரவேல் மக்களுக்கு இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்பொழுது, அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்கிறார். தொடர்ந்து ரோமர் 3:25-26 வாசிக்கிறேன். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கவனித்தீர்களா? இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசம். ரத்தம் என்று சொல்வது அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. இவரே 9:22 நாம் என்ன பார்க்கிறோம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய சரீரத்திலே ஒரு கத்தியை வைப்போம் என்றால் ரத்தம் வெளியே வரும். அந்த மனிதன் மரித்து போவான். ஏனென்றால் மாம்சத்தின் ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் கொடுக்கப்பட்டது. எனவே பேதுரு அப்போஸ்தலன் சொல்வது போல இயேசுவின் ரத்தம் வெளியேற பெற்றது. இந்த இரண்டு வசனங்களிலே மிக முக்கியமான அநேக சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு கிடைக்கிற நீதியை குறித்து மிக தெளிவாக இந்த வசனங்கள் சொல்கிறது. முதலாவதாக, இந்த காரியம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. எனவே ரட்சிப்பின் திட்டம் தேவனிடத்திலிருந்து உண்டானது. அவரே ரட்சிக்கத்தக்கவர். நாம் யாரையும் ரட்சிக்க முடியாது. எந்த ஒரு சமயமும் யாரையும் ரட்சிக்க முடியாது. எந்த ஒரு திருச்சபையும் யாரையும் ரட்சிக்க முடியாது. 2 கொரிந்தியர் 5:18 பவுல் சொல்லும்பொழுது, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று கூறியிருக்கிறார். தேவனுடைய இருதயத்தை மென்மையாக்க நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை. யாருடைய கண்ணீரினாலும் அவருடைய இருதயம் மென்மையாக போவதில்லை. ஏற்கனவே அவருடைய இருதயம் மென்மையாகவே இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரண்டை வர வேண்டும், அவ்வளவுதான். அவர் நம்மோடு ஒப்புரவாக்கப்பட்டு விட்டார். நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்றுதான் நம்மை குறித்து சொல்கிறார். ஞாபகம் இருக்கிறதா, தேவாலயத்தில் உள்ள திரைச்சிலையானது கிருபையின் ஆசனத்தை தடுத்து நிறுத்துகிறதா இருந்தது. பிரதான ஆசாரியன் மட்டுமே வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே அந்த திரைச்சிலைக்குள்ளே கடந்து செல்ல முடியும். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு மிக அருகிலே ஒரு கிருபை ஆசனமாய் வைக்கப்பட்டிருக்கிறார். கிருபை ஆசனத்தை குறித்து இபிரேயர் ஆக்கியோன் சொல்லும்பொழுது, இபிரேயர் 9:5, அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபியன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன என்று கூறியிருக்கிறார். கிறிஸ்து ஒரு கிருபாசனமாக நம் முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா, ஆயக்காரன் லூக்கா 18:13, தேவனே பாவியாய் என் மேல் கிருபியாயிரும் என்று ஒரு கிருபை ஆசனத்தை வாஞ்சித்து கூப்பிடுகிறான். ஒரு யூதன் ஆயக்காரனாய் பணி செய்ய தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆலயத்திலிருந்தும் கிருபாசனத்திலிருந்தும் விலக்கப்பட்டவனாயிருந்தான். ஆனால் இப்பொழுது பரிசுத்தமான தேவன் மகிழ்ச்சியோடு கூட நம்மையும் பரிசுத்தமாக்கும்படி நமக்கு ஒரு கிருபை ஆசனத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஏனோதானோ என்று ரட்சிக்கவில்லை. நீங்கள் அவரண்டை வரும்பொழுது அவர் உங்களை முழு இருதயத்தோடு நேசிக்கிறார், பூரணமாக நேசிக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரண்டை விசுவாசத்தோடு வரும்பொழுது எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறீர்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன் எபேசியர் 3:3. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எத்தனை அற்புதமானவர் இல்லையா? எதையும் அவர் மறைத்து வைக்கவில்லை. நீ வா என்றுதான் அழைக்கிறார். நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். உண்மையாக நானும் நீங்களும் பரிசுத்த தேவனை விட்டு தூரமாக தள்ளப்பட்டவர்களாயிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தேவனிடத்திலே சேர நமக்கு வழி திறந்து விட்டது. 25 வசனத்திலே முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய முற்காலத்து பாவங்களை குறித்து சொல்லப்படவில்லை. இது சிலுவையிலே இயேசு மரிக்கு முன்னதாக உள்ள பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா, பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை உணரும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை ஆசரிப்பு கூடாரத்திற்கோ தேவாலயத்திற்கோ கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்று நாம் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஆலயத்திலே பலி செலுத்த தேவையில்லை. அப்படி செய்வோம் என்றால் அது பாவமாகும். ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும் முன்பதாக அது தேவையானதாய் இருந்தது. நியாயப்பிரமாணம் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னது. அந்த ஆட்டுக்குட்டி வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்தது. அந்த ஆட்டுக்குட்டி யாருடைய பாவத்தையும் எடுத்துக் கொள்கிறது என்று யாருமே விசுவாசிக்கவில்லை. ஆபேல் கர்த்தருக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை காணிக்கையாக கொண்டு வரும் பொழுது நீங்கள் அங்கே இருந்து, ஆபேலே இந்த காணிக்கையை உன்னுடைய பாவத்தை எடுத்து போடுமா என்று கேட்டிருப்பீர்கள் என்றால் இல்லை என்றுதான் அவனும் கூறியிருப்பான். அப்படியானால் ஏன் நீ இதை செய்கிறாய் என்று கேட்டிருப்பீர்கள். தேவன் இதை எதிர்பார்க்கிறார், இதை கொண்டு வரும்படியாக கட்டளையிட்டார், எனவேதான் நான் கொண்டு வந்தேன் என்று கூறியிருப்பான். இவரையர் 11:4 பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அவனுக்கு கிடைத்த வெளிப்பாட்டின்படியாக அவ்வாறு செய்தான். அந்த வெளிப்பாடு எப்படி உண்டாயிருந்திருக்கும்? ரோமர் 10:17 நாம் வாசிப்பது போல, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆபேல் விசுவாசத்தோடு அந்த பலியை கொண்டு வந்ததற்கு ஒரே காரணம், தேவன் அவனிடத்திலே அதை குறித்து கூறியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆபேலை பார்த்து இப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட கூறியிருக்கிறாரே, அப்படி என்றால் குறிப்பாக எதை அவர் மனதிலே வைத்து இவ்வாறு சொல்லியிருப்பார் என்று கேட்டால், அதற்கு பதிலாக ஆபேல் ஒரு இரட்சகர் வரப்போகிறார் என்று என்னுடைய அம்மாவினிடத்திலே தேவன் சொல்லியிருந்தார், அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லை, ஆனால் அவர் வரும் வரை நாம் இப்படித்தான் இதை செய்ய வேண்டும், ஏனென்றால் நாம் விசுவாசத்தோடு வர வேண்டும் என்று கூறியிருப்பான். எனவே இப்பொழுது முற்காலத்தில் நடந்த பாவங்கள் என்று சொல்லும்பொழுது கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரை மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவத்தை அது குறிக்கிறது. தேவன் கடனாகவே ரட்சித்தார் என்று சொல்லலாம். ஆபிரகாம் ஒரு பலியை கொண்டு வந்ததினாலே ஆபிரகாமை ரட்சிக்கவில்லை, எந்த ஒருவரையும் அவர்கள் கொண்டு வந்த பலியினாலே தேவன் ரட்சிக்கவில்லை. அந்த பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டியது. இயேசு கிறிஸ்து வந்தபொழுது அவர் கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம், எல்லா பாவத்திற்கான பரிகாரத்தையும் சிலுவையிலே செலுத்திவிட்டார். சிலுவைக்கு இந்த பக்கத்திலே இருக்கிற நாம் எந்த ஒரு பலியையும் கொண்டு செல்ல வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ரத்தத்தையும் விசுவாசிக்க வேண்டியதே நம்முடைய பிரதான கடமையாயிருக்கிறது. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்கள் எல்லாருடைய பாவத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தியதற்காக தாழ்மையோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிந்திய ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீர் எங்களை நீதிமான்களாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, உம்முடைய நீதியையே எங்களுக்கு தருகிறீர். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அழிந்து போகிற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் அழியாத நித்திய தேவனாகிய உம்முடைய பிள்ளைகளாக மாறும்படி நீர் கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய வாய்ப்பிற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை இயேசு செலுத்திவிட்டார் என்பதை நம்பி உம்மை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் எப்படி அவர்களுக்கு விளக்கி காண்பித்தால் புரிந்து கொள்வார்களோ அப்படி நீரே அவர்களுக்கு விளக்கி காண்பித்து இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நித்தியத்தின் பிள்ளைகளாக நீர் மாற்ற வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19.